السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعد، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وما جعل عليكم في الدين من حرج، وقال الله: يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر، وقال نبينا صلى الله عليه وآله وسلم: صلوا كما رأيتموني أصلي، وقال صلى الله عليه وسلم: كان يأمر المؤذن إذا كانت ليلة ذات برد ومطر أن يقول: ألا صلوا في رحالكم. صدق رسول الله صلى الله عليه وآله وسلم. கண்ணியத்துக்குரிய மதிப்புக்குரிய சங்கையான அன்பான சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சென்ற பாடத்தில் சலாத்துல் ஜமாஆ, ஜமாஆத் தொழுகையுடைய கூட்டு தொழுகையுடைய மிக முக்கியமான ஒரு பாடத்தை சென்ற பாடத்தில் பார்த்தோம். அதில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை நான் விளங்கப்படுத்தினேன். தொழுகைக்கு மஸ்பூக்காக வரக்கூடியவர்கள், தொழுகைக்கு அதாவது இமாமோட சேர்ந்து தொழும் போது சிலர்களுக்கு சில ரகாத்துகள், ஓரிரு ரகாத்துகள் மிஸ் ஆகும். அப்படிப்பட்டவர்கள் மீண்டும் எழும்பி தொழுவார்கள். பின்னால பிந்தி வரக்கூடிய சகோதரர்கள் அந்த நபர்களுடைய முதுக தட்டி என்ன செய்வாங்க, சேர்ந்து இமாம் ஜமாத்தாக தொழுவாங்க. இன்னைக்கு எங்கட நாட்டில் அது ஒரு பழக்கமாக வழக்கமாக நாங்கள் ஆக்கி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு எல்லா மஸ்ஜிதுகளில் பார்த்தாலும் பிந்தி வரக்கூடிய ஒவ்வொரு தனிநபரும் என்ன செய்யறது, அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அவரோட முதுக தட்டினத்தோடு அவர் இமாம் ஜமாத் செய்வார், பின்னால் வரக்கூடிய தொழுவாங்க. நல்ல விளங்கி கொள்ளணும். இப்போ அவருக்கு ரெண்டு ரகாத் மிஸ் ஆகினா நாங்கள் அவருடைய முதுக தட்டி நாங்கள் தொழுவோம். அவரு ரெண்டு ரகாத்தோட சலாம் கொடுத்தா நாங்கள் என்ன செய்வோம், மீண்டும் ரெண்டு ரக்காத் எழும்பி தொழுவோம். எங்களுக்கு பின்னால வாரவர் திருப்பி எங்கட முதுக தட்டுவார், நாங்கள் இமாம் ஜமாத் நடத்துவோம். இமாம் ஜமாத் என்பது அது அல்ல, சலாத்துல் ஜமாஅ கூட்டாக தொழுவது என்பது அது அல்ல. நல்ல விளங்கி கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரெண்டு மூன்று பேர் தனியாக தொழுவதை விட இரண்டு பேர் சேர்ந்து தொழுவது சிறந்தது. அப்ப சேர்ந்து தொழுவன் இந்த இடத்துல சொன்னது கூட்டாக ரெண்டு பேரும் சேர்ந்து தொழுவதைத்தான். இப்ப சில நேரங்களில் நான் நேற்று முன்தினமும் அலுகருடைய தொழுகளை விளங்கப்படுத்தினான். தொழுது முடிஞ்சதற்கு பின்னால இங்க என்ன செய்வோம், ஜிக்ர் செய்வோம், துவா ஓதுவோம். இப்ப பின்னால ஒருவர் வந்து இமாம் ஜமாத் நடத்தினார் என்று சொன்னா, இப்ப இமாமுக்கு என்ன செய்யலா, துவாவை சத்தமாக ஓதேலா, ஜிக்ர சத்தமாக செய்யலா? ஏன், ஒருவர் தொழுது கொண்டிருக்கும் போது அவருடைய தொழுகைய பாதிக்கும் வகையில என்ன செய்யலா, குர்ஆன் ஓதுறது கூட கூடாது. உதாரணமா ஒரு ப்ரோக்ராம் நடக்குது என்று சொன்னா வரக்கூடிய நபர்கள் விளங்கிக் கொள்ளணும், இந்த இடத்துல நான் தொழுதல் என்றா ஏன் இந்த தொழுகைக்கு பாதிப்பு உண்டாகும் என்றா அவர் வெளிப்பள்ளியில போய் தொழணும். நாங்க யாரும் யாரல்ல, சிந்தனைகள் மாறாம தொழுவதற்கு மலக்குமாறும் அல்ல, நபிமாறும் அல்ல. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட சிந்தனைகள் மாறும் போது சொன்னாங்கன்னா, இந்த புடவைகளை அகற்றிக்கோங்க, இந்த கேர்டனை போடவானம் என்று தடை செஞ்சாங்க. அப்ப சிந்தனைகள் மாறும் என்று சொன்ன உதாரணமா நான் தக்பீர் கட்டுறேன், இங்க ப்ரோக்ராம் நடக்குது, நான் பின்னால சுன்னத் தொழுதேன், எனக்கு தொழையல, என்ன பொறுத்த வரைக்கும் கஷ்டம். ஏன், என்னுடைய ஃபாத்திஹா, என்னுடைய ருக்கு, என்னுடைய குஷு உது எல்லாம் மிஸ் ஆகும். இப்ப நாங்க என்ன செய்யறது, வெளிப்பள்ளியில போய் சுன்னத்தை தொழுறது. இப்ப சுன்னத் தொழுகைக்கு அந்த சட்டம் என்றா, இமாம் ஜமாத்தா நடத்த போக்கோல இங்க இமாம் துவாவை முசிக்கிர செஞ்சு கொண்டிருந்தா எல்லாருடைய தொழுகை என்ன ஆகிடும், பாத்தில் ஆகிடும், சிந்தனை மாறிடும். இப்ப நாங்க விளங்கிக் கொள்ளணும், வெளியில போய் தனியாக ஒரு கூட்டம் வந்தால் முடியுமான அளவுக்கு சேர்ந்து நாங்க இமாம் ஜமாத்தாக தொழுவதற்கு நாங்க முயற்சி செய்யணும். அதே தொடர்ல இன்றைய பாடத்துல, சென்ற பாடத்துல நாங்க பார்த்தோம் ஹதீஸ்கள்ல இமாம் ஜமாத்தை விட்டா எவ்வளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு வன்மையாக லான செஞ்சாங்க, சாஃபம் விட்டாங்க, வன்மையாக கண்டித்தாங்க என்ற சப்ஜெக்டுகளை சென்ற பாடத்துல பார்த்ததோட ஜமாத்தாக தொழுவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் பார்த்தோம். சரி, அப்ப ஜமாத் தொழுவை விடவே ஏலவா, எந்த சந்தர்ப்பத்துல ஜமாத் தொழுவிய கூட்டாக தொழக்கூடிய இந்த தொழுகையை விடலாம், விடுவதற்கு மார்க்கம் அனுமதி தந்திருக்கிறதா, சில கட்டங்கள்ல என்ன செய்யலாம், கூட்டு தொழுகைய இமாம் ஜமாத்தாக புஹர் அசர் மகரிப் இஷா சுபஹுடைய தொழுகைய விடலாம். என்ன காரணத்துக்காக, ஒன்றிருக்குது குறிப்பான சில காரணங்கள், இன்னும் இருக்குது பொதுவான சில காரணங்கள். குறிப்பான சில காரணங்கள் என்று சொன்னால், கடுமையாக மழை பெய்யுது, கடுமையாக மழை பெய்து எந்த அளவுக்கு மழை பெய்துண்டா எங்கட ஆடைய நலச்சிடும், உடுத்திருக்கக்கூடிய உடுப்ப நலச்சி நஜீஸ் எல்லாம் மேல பட்டுடும், பள்ளிக்கு வாரத்துக்கு கஷ்டமாக இருக்குது என்று சொன்னா இவருக்கு என்ன செய்யலாம், வீட்டுல தொழலாம். ஆனா இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு சட்ட பிரச்சனையே வராது. ஏண்டா எங்கட நாங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிறோம்டா, வாகனத்துல இருந்தா பள்ளி வாசல்ல பள்ளியில் இருக்கக்கூடிய முன்னாள் இருக்கிற கொடையோட எச்சரிக்கிறாரு, பள்ளிக்குள்ளே கொண்டு தொடுறாரு. அதனால எந்த பிரச்சனையும் எங்களுக்கு வரப்போறல்ல, எங்களுக்கு அப்படி ஒரு வசதியே இல்லைன்னு சொன்னா என்ன செய்யலாம், உடுப்பை நலைக்கக்கூடிய அளவுக்கு பள்ளிக்கு வரக்கூடிய எந்த வாய்ப்பு சந்தர்ப்பம் இல்லைன்னு சொன்னா அவருக்கு வீட்டுல தொழலாம். அதே மாதிரி கடுமையான காற்று சூறாவளி காத்து வீசுது அப்படி இல்லைன்னு சொன்னா இருளாக இருக்குது, ரோட்ல எந்த வெளிச்சமும் இல்ல, பள்ளிக்கு வர பயமாக இருக்குது, நாய் இருக்குது ரோட்ல அல்லது எதிரிகள் இருக்கிறாங்க, இப்படியான கட்டத்துல இவருக்கு பள்ளிக்கு வர முடியாது என்று சொன்னா வீட்டுல தொழலாம். மழையை பொறுத்த வரைக்கும் நல்ல யாபம் வச்சுக்கோங்க. இப்ப ஒரு சர்ச்சை ஒன்று இருக்கிறது, பொதுவாக மழை இப்ப உதாரணமாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு பின்னால ஒரு நாள் மதீனாவில் நினைக்கிறேன் அப்பாஸ் ரலியல்லாஹு புகாரில வரக்கூடிய ஹதீஸ், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தாங்க என்று சொன்னா முஅத்தினுக்கு சொன்னாங்க பாங்கு சொல்லும்படி. அப்ப பாங்கு சொன்னதோட என்ன செஞ்சாங்கன்னா இரண்டு தொழுகைகளை சேர்த்து தொழுதாங்க. அந்த ஹதீஸ் நான் பின்னால சொல்லுறேன். உதாரணமாக மழை பெய்யும் போது நாங்க சில பள்ளிகள்ல பார்க்கலாம் என்னண்டா, இப்ப மகரிப் நான் தொழபாரன் மழை பெய்து நல்ல மழை பெய்ஞ்சு தொடராக பெய்ஞ்சு கொண்டிருக்கிறது சொன்னா தொழுகைய நாங்க மினால என்ன செய்வோம், சுருக்கி தொழுவோம். மினால தானே சுருக்கி தொழுகிறோம், மினால என்ன செய்வோம், மூணு நாளைக்கு தொழுகைகளை சுருக்கி தொழுவோம். அதே மாதிரி சலாத்து சஃபர் பிரயாணம் போகும் போது தொழுகையை சுருக்கி தொழுவோம். இன்னொரு சந்தர்ப்பத்தான் தொழுகையை சுருக்கி தொழுவதற்கு மார்க்கம் அனுமதி தந்தது மழை பெய்யும் போது. எப்படிப்பட்ட மழை என்றா, உதாரணமாக உலமாக்கள் சொல்லுறாங்க மகரிபுக்கு, அதாவது ஹதீஸ வச்சு மகரிபுக்கு மழை பெய்தேன்டா அந்த மழை தொடர்ச்சியாக இஷா வரைக்கும் பெய்து இடியோட கடுமையான மழை, அதாவது பெரிய ஒரு மழை பெய்து, இந்த நேரத்தில் என்ன செய்யலாம், மகரிப தொழுதத்தோட முஅத்தின் இகாமத்தை சொல்லி இஷாவுடைய ரக்காத் ரெண்டு ரக்காத் தொழுவதற்கு மார்க்கம் அனுமதி தந்திருக்கிறது, விளங்குதா. அதே மாதிரி துஹருக்கு வாராரு கடுமையான மழை, வெளியில போகவே இயலா கஷ்டமாக இருக்குது என்றா இஷா என்ன அசர் என்ன செய்யலாம், முட்கூட்டி இரண்டு ரக்கா தொழுது கொள்ளலாம். ஆனா நிபந்தனை என்னண்டா, இப்ப உதாரணமா இன்றைக்கு மட்டும்தான் மழை பெய்யுதுன்னு சொன்னா, இப்ப அன்னைக்கு ஒரு மஸ்ஜிதுக்கு போனன் மகரிப் தொழுதன் மகரிப் தொழுதத்தோட மழை பெய்யுது, அந்த மழையில எனக்கு நடந்தே வீட்டுக்கு வந்து சேரலாம், இப்ப என்ன செஞ்சாங்க இஷாவை சேர்த்து தொழுதாங்க, ஜனல திறந்து பார்த்தாங்க மழை பெய்யுது இஷாவையும் சேர்த்து தொழுதாங்க. அப்படியான மழை அல்ல, மழை என்று சொன்னா வெளியிலே வர முடியாது, எங்க உடுப்புகளை நலச்சிடும், கஷ்டமாக இருக்குது, அப்படி என்று சொன்னா இரண்டையும் சேர்த்து தொழலாம். பயனர் உலமாக்கள் மிக முக்கியமான ஒரு சட்டம் விளங்கப்படுத்துறாங்கன்றா, மகரிபுக்கு பெஞ்ச மழை இவர் இஷாவுடைய தொழுகையை முடிக்கும் வரைக்கும் நிக்க கூடாது, தொடர்ச்சியாக அந்த மழை பெஞ்சாதான் இவருக்கு என்ன செய்யலாம், மகரிபோட இஷாவை சேர்த்து தொழலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி பல முறை என்ன செஞ்சிருக்கிறாங்க, மதீனால புஹரையும் அசரையும் சேர்த்து தொழுவிச்சிருக்கிறாங்க. இன்னொரு சந்தர்ப்பத்துல பிரயாணத்துல மகரிபையும் இஷாவையும் மழையும் காரணமாக சேர்த்து தொழுது இருக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்துல பாங்கு சொல்றதையும் வித்தியாசமா தான் சொல்லணும், பாங்க எங்க நாட்டில் ஆக குறைவு. பொதுவாக நீங்க ஹரத்துல பாத்தீங்கன்னா ஹரத்துல பாங்கு சொல்லும் போது அந்த பாங்க மாத்திடுவாங்க. எப்படி என்றா, கடுமையான மழை இருந்தால் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க அஷ்ஹது அல்லா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன் முஹம்மத் ரசூலுல்லாஹ் வந்ததற்கு பின்னால ஹய்யால ஸலா என்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. அதற்கு பதிலாக என்ன சொல்லுவாங்கடா, அலா ஸல்லு ஃபீ ரிஹாலிக்கும். நீங்க நெட்ல அடிச்சு பார்த்தா யூடியூப்ல பார்த்தா தெரியும், அதாவது மழை பெய்யும் போது எப்படி பாங்க யூடியூப்ல அடிச்சு அந்த பாங்கு வரும், இதே பாங்கு தான் என்ன சொல்லுவாங்கடா, ஹய்யால ஸலா ஹய்யால ஸலாக்கு பதிலாக அலா ஸல்லு ஃபீ ரிஹாலிக்கும். அப்படி என்றா உங்களோட வீடுகள்ல நீங்க தொழுதுக்கோங்க, என்னது உங்களோட வீடுகள்ல நீங்க தொழுதுக்கோங்க என்ற அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. ஒரு நாள் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஒருமுறை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜும்ஆவுடைய நாள் என்று நான் நினைக்கிறேன், அந்த நேரத்தில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு முஅத்தினை பார்த்து சொன்னார்கள் கடுமையாக மழை பெய்து, இதா குல் தஷ்ஹது அன்ன முஹம்மத் ரசூலுல்லாஹ் ஃபலா தகுல் ஹய்யால ஸலா, அஷ்ஹது அன்ன முஹம்மத் ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு பின்னால நீங்க ஹய்யால ஸலா சொல்ல வேண்டாம், வகுல் ஸல்லு ஃபீ புயூதிக்கும், நீங்க அதாவது பாங்கல சொல்லுங்க வீடுகள்ல நீங்க தொழுதுக்கோங்க. அப்ப கால பொக்கான நாசு இஸ்தங்கர் உதாலிக்க, இதை வெறுத்தாங்க சஹாபாக்கள், இதென்ன இவர் புதிய சொல்றாரு இப்படி சொல்றாருன்னு சிலவங்க வெறுத்தாங்க. அப்பா சொல்லியெல்லாம் கேட்டாங்க, ஃபகால் இப்னு அப்பாஸ் அதஅஜபூன மின் ஸாலிக், நான் இந்த சொன்ன வார்த்தையால நீங்க ஆச்சரியம் அடைறீங்க, என்ன இவர் புதிய ஒரு விஷயத்த சொல்றாரு என்று இல்ல,
லகது ஃபஅல தாலிக மன் வ கைரு மின்னி, என்னை விட ஆயிரம் மடங்கு பல மடங்கு சிறந்த அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னாங்க.
அப்ப கடுமையான மலையாக இருந்தால் என்ன செய்யலாம், அவருக்கு வீட்டில் தொழுவதற்கு மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்குது என்றதை நாங்கள் விளங்கிக்கொள்ளலாம். ஆனால் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில் அப்படி தொழ வேண்டிய தேவை ஏற்படாது, நாங்கள் பள்ளிக்கு வரலாம். இது குறிப்பான விஷயம் விளங்கினா, குறிப்பான விஷயம் என்றால் கடுமையான பயம், கடுமையான காற்று, கடுமையான மழை இருக்கும் போது அவருக்கு என்ன செய்யலாம், இமாம் ஜமாத்தை விடுவதற்கு அனுமதி இருக்குது, வீட்டில் தொழுது கொள்ளலாம். இது அல்லாத எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அவருக்கு வீட்டில் தொழ முடியாது. ரெண்டாவது பொதுவான காரணம், அதாவது சில குறிப்பிட்ட, அது எல்லோருக்கும் வராது, இப்ப மழை என்ற எல்லாருக்கும் அது மழைத்தார், சில குறிப்பிட்ட காரணம் அவர்களுக்கு என்று சொந்தமாக ஏற்படக்கூடிய, அதுல ஒன்று தான் நோய். இவர கடுமையான நோயாக இருக்குது, காய்ச்சலாக இருக்குது, வெளியில வர முடியாது, கஷ்டமாக இருக்குது என்று சொன்னால் அவருக்கு என்ன செய்யலாம், வீட்டில் தொழலாம். இந்த மகன்லால் ஒரு நபர் இருக்கிறார், அவர் அதிகமாக அவருக்கு நான் துவா செய்யறது உண்டு. என்னென்றா, அவருக்கு நடக்கிறதுக்கு சரியான கஷ்டம், அவருடைய வீட்டுக்கும் அவருடைய பள்ளிக்கும் இடையில உள்ள தூரம் எவ்வளவு சொன்னா கிட்டத்தட்ட 100 மீட்டர் தான் இருக்கு, 100 அல்லது 150 மீட்டர் தான் இருக்கும். ஆனாலும் அவருக்கு பள்ளிக்கு வரையல கஷ்டம், என்ன செய்வார் என்றா, ஒவ்வொரு வக்துக்கும் அவருடைய வாகனத்துல தான் பள்ளிக்கு வருவார், சுபோக்கு வருவார், முன்சப்ல தொழுவாரு, இஷாக்கு வருவார், எல்லா வக்துக்கும் வருவார், முடியுமான அளவுக்கு ஏழாத போற நேரத்துல தான் அவர் வீட்டுல தொழுவாரு ஒளிய. அப்படி இல்லைன்னு சொன்ன, எனக்கு தெரிஞ்ச காலத்திலிருந்து, நான் பள்ளிக்கு வந்த காலத்திலிருந்து இதுவரைக்கும் சுபகுடைய தொழுகைக்கு என்ன செய்வார் என்றா, அந்த 100 மீட்டர்ல வாகனத்துல வந்து தொழுவாரு. ஆனா இன்றைக்கு சிலவங்களுக்கு எல்லா உடல் ஆரோக்கியம் இருந்தும் பள்ளிக்கு வர கஷ்டமாக இருக்குது, பள்ளிக்கு வந்து தொழுவதற்கு கஷ்டமாக இருக்குது. அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும். முடியுமான அளவுக்கு நோயாக இருந்தாலும், லேசான நோய்களாக இருந்தால் நாங்க பள்ளிக்கு வாரது. அதே மாதிரி இன்னும் சில விடயங்கள், அதாவது கடுமையான பசி, ஒருவர் சாப்பிடவே இல்லை. நான் இந்த பாடத்தின் நேரத்தில் விளங்கப்படுத்தினேன், இஷாவுடைய நேரம் வருவது, இவருக்கு சரியான பசியாக இருக்குது, இந்த நேரத்தில் என்ன செய்யறது, தொழுகைக்கு விட தொழுகை முக்கியம் இல்ல சாப்பாடு, ஆனா அதே சிந்தனையோட தொலை வந்தாருண்டா தொழுகையில அவட சிந்தனை ஒழுங்காக இருக்காது, ஒருமித்திருக்காது, எப்படி அது அவசரமா முடிச்சது, எந்த ரெஸ்டாரண்ட் போறது, எங்க போறது, எதை ஓட பண்றது, அதே சிந்தனையோட தான் தொழுவாரு. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இதா உதிய அஷா வஹதிக்கும் வஉகீமத்தி ஸலா ஃபப்தஉ பில்ஷா, தொழுகைக்கு ஷா, அதாவது அஷாண்டா இந்த இடத்துல சாப்பாடு, சாப்பாடு வைக்கப்பட்டால், தொழுகை இக்காம சொல்லப்பட்டால், நீ முதல்ல சாப்பாடு சாப்பிடுங்க, அமைதியாக இருந்து சாப்பாடை சாப்பிட்டு நீங்க என்ன செய்யுங்க, சாப்பாடு முடிஞ்சதுக்கு பின்னால உங்களோட தொழுகை ஆரம்பிச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்ப இக்காம செல்ல போது இந்த ரெடியா வாராரு, பார்த்து கொண்டுக்கு முடுக்குது, அல்லது சிறுநீர் போகணும், அல்லது பாத்ரூம் முடுக்குது, இல்ல அடக்கி கொண்டு இமாஞ்சமா மிஸ் ஆக்கப்படாதுன்னு வாராரு, இல்ல அவருக்கு மார்க்க சொல்லுது, நீங்க மெதுவா போய் பாத்ரூமுக்கு போய் டாய்லெட்டுக்கு போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து சொல்லுங்க. இது இது மார்க்கமா தனிப்பட்ட, எல்லா நேரத்திலும் வரல, அப்படி வரக்கூடிய நேரத்துல இமாம் ஜமாத்தை விடுவதற்கு அனுமதி இருக்குது. செலவங்களை பாக்குறோம், பூமி அதிர்ச்சி வந்துச்சான்னு தெரியா, தொழுவிக்க போக்குள்ள சரியான சத்தம் பள்ளியில, அல்லது என்னது ரேஸ் போட்டி வச்சாங்களோ தெரியா பள்ளியில, ஏதோ ஓடி வராங்க உதவு செஞ்சுட்டு, அப்படி மார்க்கம் எங்கேயும் சொல்லல. தயவு செய்து யாரும் உதவு எடுத்துட்டு ஒரு ரக்காத் மிஸ் ஆகும் என்று ஓடி வர, அப்படி அப்படி வரணும் என்று சொன்னா இக்காம சொல்றதுக்கு முன்னாலே நேரத்தோடுவாங்க. உதாரணமாக ஒருவர் ஓடி வந்த எதற்கு முன்னாலே சொல்லியிருப்பார், தப்பித்தவரை கால் விழுந்து கால் கை உடஞ்சிட்டு அல்லது மௌத்தாகிட்டாருண்டா, அவருக்கு ஷஹீதுடி அந்தஸ்தெல்லாம் இல்ல, இல்ல பாருங்க நல்ல மௌத்தப்பா, தொழுகை கோடி வந்தாரு மௌத்தாகிட்டாரு, நபியாம சொன்னாங்க தொழுகை கோடி வரவாடும். அப்ப இவர்கிட்ட மௌத்த எப்படி, நபீட ஹதீசுக்கு மாறு செஞ்ச ஒரு மௌத்து, நபீட ஹதீசுக்கு மாறு செஞ்சு கால் கை உடஞ்சிருக்கு. அப்ப ஒரு ரகாத் மிஸ் ஆகினாலும் பரவல்ல, உது செஞ்சுட்டு அமைதியாக வந்து தொழுங்க. சிலவங்க ஓடி வந்து உடனே நினைச்சு தக்பீர் கட்டினதோட ஒரு ரகாத்துக்கு அவருக்கு இழப்பு தான் இருக்குது, முடிய காடும் ஒரு ரகாத்துல இழைச்சி இழைச்சி தான் தொழுறாரு, அப்ப மெதுவாக வந்து தொழுது. அதே மாதிரி இமாம் ஜமாத்தை விடுவதற்கு அடுத்த காரணம், இது காரணம் அல்ல, அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, மண் அக்கல சூமன், அதாவது வெள்ளப்பூடு வெங்காயத்தை அவிக்காம ஒருவர் சாப்பிடுறாரு. இப்ப இவர சொன்னாங்க, நபியவங்க நீங்க பள்ளிக்கு வராம இந்த ஹதீஸ் எழுதுல சொன்னாங்க, எங்களை விட்டு மஸ்ஜித் விட்டு நீங்க நீங்கிக்கோங்க, வீட்டுல உட்காந்து போங்க, நீங்க வரவானு வெள்ளப்பூட வெங்காயத்தை அவிக்காம ஒருவர் சாப்பிட்டு அந்த நாத்தத்துல மத்தவங்களை தொலை கஷ்டம். அப்ப இதுக்கே இந்த சட்டம் என்றா, நல்லா கோலிபன் அடிச்சுட்டு வந்திருக்கிறாரு, சிலவங்க மாஷால கோலி படிச்சு ரெண்டு சுயங்கத்தை போட்டு வந்து நினைக்கிறார், வாசம் விலகுறல்ல கிட்டறிகிறதுக்கு தொலைவே இல்லை, அவருடைய தொழுகையும் பாத்தில், மற்றவர்கள் லான செஞ்சாங்க, மழைக்கு மாறும் லான செய்யறான். தயவு செய்து கொஞ்சம் தொழுகைக்கு வரும் போது, நான் சில நேரங்கள்ல அந்த நாட்டம் வரும் போது தொழுது முடிஞ்சதோட யாரும் எல்லாம் திரும்பி பார்க்க மாட்டேன், உடனே மைக்கில் அறிவிச்சிடுவேன். தயவு செய்து அப்படிப்பட்டவங்க வெளியில போங்க, நபி அவங்க அப்படி சொல்லி இருக்கிறாங்க. சிலவங்க சொல்ல ஒழுக்கம் இல்லாமல் சொல்றாரு, இல்ல அதால பலருக்கு கஷ்டம், நீங்க கோலிப்ப சிகரெட் அல்லது வேற ஏதாவது பாவிச்சிட்டு வந்து இங்க குஷூவோட தொலைப்போக்களை கிட்டறிக்கிறவங்களுக்கு தொழ முடியாது. அப்ப நபியா சொன்னாங்க, வெள்ள பூட சாப்பிட்டவங்க தயவு செய்து பள்ளிக்கு வரவானும், வெங்காயம் சாப்பிட்டவங்க என்ன சொல்றோம் அவிக்காம சாப்பிட்டவங்க பள்ளிக்கு நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க. அப்ப இந்த குறிப்பிட்ட காரணங்களை தவிர வேற எந்த காரணங்களுக்கும் அவருக்கு இமாம் ஜமாத்தை விடுவதற்கு, நல்ல கஸ்டமர் வந்திருக்கிறாரு பிசினஸ் மிஸ் ஆகிடும், இமாம் ஜமாத்தை விடலுமா? ஏலா வீட்டுக்கு ஆக்கள் வந்திருக்கிறாங்க அல்ஹம்துலில்லா, மிச்ச நாளைக்கு பின்னால வந்திருக்கிறாங்க, அப்ப இவங்களுக்கு இவங்களை சங்கப்படுத்தணும், விருந்தாளிகளை சங்க சங்கப்படுத்துங்க, வானம் என்ற இமாம் ஜமாத்துக்கு பின்னால்தான் சங்கப்படுத்தணும். அப்ப எந்த ஒரு சந்தர்ப்பத்தில வேற எந்த காரணத்துக்காக வேண்டியும் என்ன செய்யலா இமாம் ஜமாத்தை விடுவதற்கு அனுமதி இல்லை. அப்ப இது இந்த பாடத்துடைய தொடர் தான். அடுத்தது பள்ளிக்கு பொதுவாக ஆண்கள் வாரது கூடும், ஆண்கள் வாரதுல எந்த தடையும் இல்லை, நாங்கள் எல்லாம் வரோம். ஒரு பொம்பளை பள்ளிக்கு வரணும் என்று சொல்லுறா, ஒரு பெண்மணி பள்ளிக்கு தொலை வரணும் என்றா பெண்களை பொறுத்த வரைக்கும் வீட்டுல தொழுவுறது தான் சிறந்தது, பெண்களுக்கு நன்மை கூட வீட்டுல தொழுவுறது. ஆனால் ஒரு பொம்பளை பள்ளிக்கு வரணும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லா தம்னுன் நிசா, தடுக்கவா, நீ பள்ளிக்கு வரையலா வீட்டுல தான் தொழுவணும் என்று தடுக்கவாடும். ஆனா அந்த பெண் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீ மஸ்ஜிதுல தொழுவுறதை விட நீ வீட்டுல தொழுவுறது தான் சிறந்தது. வீட்டுல நபியா சொன்னா கியாமத்துடைய ஒரு அடையாளம் தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சில ஹதீஸ்கள் இந்த காலத்துல பார்க்கும் போது ஆச்சரியமாக இருக்குது. கியாமத்துடைய அடையாளம் உண்டு தான் என்னென்றா, பெண்கள் பள்ளிக்கு வருவாங்க வாகனத்துல, அதாவது ஒட்டகத்தை வச்சு அந்த காலத்துல சொன்னாங்க, அவங்க வந்து சும்மா கணவனோட வந்து அலங்காரத்தோட இறங்கி பள்ளிக்குள்ள வருவாங்க. இன்றைக்கு அந்த காட்சி எப்ப பார்க்கலாம் என்றா, நான் பார்த்தில்ல, ஆனா அந்த காட்சி எப்ப விளங்குதுன்னா அந்த தராவி தொழுகையில விளங்குது. ஏதோ கல்யாண வீட்டுக்கு வர மாதிரி வராங்க, எங்கேயோ அதாவது ஏதோ ஒரு நிகழ்வுக்கு வர மாதிரி, ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர மாதிரி பள்ளிக்குள்ள வராங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஹதீஸ் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உம்மு ஹமீத் ரலியல்லாஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், தபரானில் வரக்கூடிய ஹதீஸ், உங்களோட பின்னுக்கு தொழுறதுக்கு ஆசையாக இருக்குது. நபி சொன்னாங்க, எனக்கு அது தெரியும், உங்களோட விருப்பம் எனக்கு நான் விளங்கிக் கொள்றேன், ஆனா சரியான சந்தோஷம் ஏன் பின்னுக்கு நீங்க தொழ போறது என்று சொன்னது, இமாம் ஜமாத்தோட பள்ளிக்கு வரது தொழுறது நல்ல சொல்லிட்டு சொன்னாங்க, இந்த பெண்ணே நீ பள்ளிக்கு வாரதை விட நீ வீட்டுல தொழுறதை தான் சிறந்தது என்றாங்க. அந்த பெண்ணுக்கு சொன்னாங்க, நீ வீட்டுல தொழுறது தான் சிறந்தது என்றாங்க. இன்னொரு ரிவாயத் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பெண்கள் பள்ளிக்கு வரும் போது வாசனைகளை பூச வேண்டாம். அத்தரை பொறுத்த வரைக்கும் இந்த சப்ஜெக்ட் நான் சொல்றேன், ஆண்கள் அத்தர் பூசினால் மாக்கிக்க கூடாது, கலர் அத்தர் பூசினா கலர் இருக்க கூடாது, வாசம் மட்டும்தான் இருக்கணும். பெண்கள் அத்தர் பூசினால் கலர் தான் இருக்கணுமே தவிர வாசம் இருக்க கூடாது. குங்குமம் பூசுறாங்க அது பிரச்சனை இல்ல, அந்த கலர் இருந்தா பிரச்சனை இல்ல, ஆனா வாசம் இருக்க கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இன்றைக்கு நாங்க கல்யாண வீட்டுக்கு மற்ற இடங்களுக்கு எங்கட பெண்களை கூட்டி போறோம், மனைவி மக்களை கூட்டி போறோம், நல்ல பெர்ஃபியூம் அடிச்சுட்டு போறாங்க, நல்ல எல்லா வாசனைகளையும் பூசிட்டு போறாங்க, எங்கட வீட்டுல பெட்ரூம்ல தாராளமா பூசலாம், எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஒரு பெண் பாதையில போகும் போது அத்தரை பூசிட்டு போறா, அல்லது நல்ல வாசனைகளை பூசிட்டு போறா, நல்ல மேக்கப் பண்ணிட்டு போற, அந்த வாசனையில ஆண்கள் திரும்பி பாக்குறாங்க அந்த பொம்பளைய. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, எல்லாரும் கேள்விப்பட்ட ஹதீஸுக்கு என்ன சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, அந்த பொம்பளை விபச்சாரி தான், அவ தஹஜ்ஜத் மிஸ் ஆகாம தொழுத பொம்பளையாக இருந்தாலும் சரி, ஹஜ் உம்ரா ஒவ்வொரு வருஷம் செஞ்ச பொம்பளையாக இருந்தாலும் சரி, அத்தரை பூசிக்கொண்டு அவ பெண் பள்ளிக்கு போனால் அல்லது வேறொரு இடத்துக்கு போனால் அந்த வாசனை வெளியில விளங்கும் என்று சொன்னால் அவள் விபச்சாரி என்று அல்லாஹுடைய தூதர் சொன்ன ஹதீஸ் இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செஞ்சு. அப்ப எந்த காரணத்தை கொண்டும் பெண்கள் வெளியில போகும் போது வாசனைகளை பூச வேண்டாம். ஆனா இன்னொரு பிரச்சனை இருக்குது, வெளியில போகலே அன்றைக்கு ஒரு பாடசாலை சில மீட்டிங்ல சொல்லுவாங்க, தயவு செய்து பெண்கள் வரும் போது உங்களோட யூனிஃபார்ம திடீரென்று போட்டு வருவானு, எனக்கு விளங்கல்ல. அப்ப அதற்கு பின்னால்தான் ஒரு அதாவது முக்கியமான சில பாடசாலைகள் மீட்டிங்ல சென்றாங்க, சில பொம்பளைகளை பேரண்ட்ஸ் மீட்டிங் கூப்பிட்டா யூனிஃபார்ம் என்ன அபாயம், வீட்டுல வேலை செஞ்சதோட தங்கன்னு போட்டாச்சே ஒரு பண்ணிட்டு வரும், அங்க வந்ததோட டீச்சர்ஸ் மா சொல்லுவாங்க வெள்ள போடு வாசம், அந்த வாசமா ஏதோ ஒரு இருந்த உடுப்போட, தயவு செய்து அப்படி போறல்ல, சுத்தம் மார்க்கம் சொல்லி இருக்குது. அதற்காக வேண்டி என்ன செய்யறது, இருக்கிற உடுப்பொடுத்ததோட ரெண்டு ஸ்ப்ரே அடிச்சாச்சு போனா, நபி அவங்க சொன்னாங்க அந்த வாசனையில திரும்பி பார்த்தா ஆண்கள் இயல்பு, பெண்கள் வாசனை பூசினா திரும்பி பார்க்கத்தான் செய்வாங்க, அப்படி திரும்பி பார்த்தால் அந்த பெண் விபச்சார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்கள் பள்ளிக்கு வருவதாக இருந்தால் வாசனைகளை பூசினால் எந்த காரணத்தை கொண்டும் நீங்க பள்ளிக்குள்ள நுழைய வேண்டாம். அப்ப இன்றைய பாடத்துல நாங்க பார்த்தது எந்த சந்தர்ப்பத்துல இமாம் ஜமாத்தை விடுவதற்கு மார்க்கம் அனுமதி தந்திருக்குது, ரெண்டாவது
பெண்களை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கு எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி வரலாம், ஆனா 100 வீதம் சிறந்தது பெண்கள் வீட்டில் தொழுவது தான். ஆனா பெண்கள் பள்ளிக்கு வரணும் என்று சொன்னால் அதை எங்களுக்கு தவிர்க்கலா, எங்களுக்கு தடப்போடையலா, ஆனால் ஃபித்னாவை பயந்தால் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வீட்டில் தொழுவது தான் சிறந்தது. خير الحمد لله வரக்கூடிய பாடங்கள்ல இணை விடயங்களை பார்ப்போம். واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته. قل للكون وقل السلام عليكم ورحمه الله وبركاته. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். والسلام عليكم. كم فيك سرورا وسلاما وطمئنا.